نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص فمن تصدق به فهو كفارة له ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون وقال رسول الله صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كشهركم هذا وبلدكم هذا ويومكم هذا أو كما قال عليه الصلاة والسلام شنگے کوریا گنیچر کوریا میلان پریار کلے گنوان گلے شہودر کلے انبت کوریا تائمار کلے سہودر کلے அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எந்த முறைப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, நபி அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக, நபியுடைய செயலின் மூலமாக, நபி அவர்களுடைய சொல்லின் மூலமாக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எந்த முறையில் அமையோனும், கூட்டு வாழ்க்கை எந்த முறையில் அமையோனும், மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய வேலையில நாங்க எந்த முறையில வாழணும், அடுத்தவர்களுடைய ஹக்குகளை எந்த முறையில நாங்க பேணணும் பாதுகாக்கணும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, குர்ஆன்ல அடுத்தவர்களுடைய அந்த ஹுகூக் என்று சொல்லக்கூடிய உரிமைகளை, ரைட்ஸ்களை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கின்றான். குர்ஆன்ல தொழுகையை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் சுமார் 73 இடங்கள் அல்லாஹ் தொழுகையை பற்றி குறிப்பிடுகின்றான். ஆனால் அந்த தொழுகையுடைய விரிவான மசாயில்கள் குர்ஆன்ல சொல்லப்படல. துஹர் தொழுகைக்கு நீங்க 4 ரகாத் தொழுங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு 2 ரகாத் தொழுங்க, மஹ்ரிப்ல 3 தொழுங்க, அத்தஹய்யாத் ஓதுங்க, பாத்திஹா ஓதுங்க, இது குர்ஆன்ல கூறப்படல. அதனுள்ள ஷர்த்துகளோ, அதனுடைய ஃபர்துகளோ, அதனுடைய மக்ரூஹாத்துகளோ குர்ஆன்ல சொல்லப்படல. நபி அவர்களுடைய ஹதீஸ்ல அது சம்பந்தமான தெளிவான முழுமையான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஜக்காத்தை நீங்க எடுத்துக்கொண்டு இங்க அந்த ஜக்காத் 8 கூட்டம், அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் தான் குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். ஆனால் எந்தெந்த பொருளில் எந்தெந்த அளவு ஜக்காத் கொடுக்கணும், ஒரு வருடம் முடிந்ததற்கு பின்னால ஜக்காத் கொடுக்கணும், எந்த நேரத்துல எந்த பொருளுடைய அளவு கொடுக்கணும் என்பது சம்பந்தமான விரிவான மசாயில்கள் குர்ஆன்ல கூறப்படல, நபி அவர்களுடைய ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஹஜ்ஜ நீங்க எடுத்துக்கொண்டீங்க, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எத்தனையோ வாஜிபாத்துகள் இருக்குது, அர்க்கான்கள் இருக்குது, ஹராமானவைகள் இருக்குது. அதுல சிலவைகள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல குர்ஆன்ல கூறியிருக்கின்றான். அதிகமானவைகளை நபி அவர்களே தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதால செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் மனிதர்களுடைய ரைட்ஸ், மனிதர்களுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, ஒரு தாய்க்கு என்னென்ன கடமைகள், ஒரு தந்தைக்கு என்னென்ன கடமைகள், ஒரு மகளுக்கு என்னென்ன கடமைகள், ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு முஸ்லிமான சகோதரன் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒருவருடைய உயிர் எவ்வளவு பொறுமதியானது, ஒருவருடைய பொருள் எவ்வளவு பொறுமதியானது, ஒருவருடைய மானம் அவருடைய எவ்வளவு பொறுமதியானது என்பதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலும் கூறியிருக்கின்றான். நபி அவர்கள் ஹதீஸ்லையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹுகூக்குகள் என்று சொல்லக்கூடிய இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 2 இருக்குது. ஒன்று ஹுகூக்குல்லா, இன்னொன்று ஹுகூக்குல் இபாத். ஹுகூக்குல்லா என்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், சில உரிமைகள். அந்த கடமைகளை நாங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிக்காமல் விட்டுவிடுவான். ஆனால் ஹுகூகுல் இபாதி என்று இஸ்லாத்தில் ஆக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த முக்கியமான பங்கு அது அடுத்தவர்களுடைய உயிரை எப்படி பாதுகாக்கிறது, பொருள் எப்படி பாதுகாக்கிறது, மானத்தை எப்படி பாதுகாக்கிறது, கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யறது, வியாபாரம் எப்படி செய்யறது, குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது, நம்முடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட இஸ்லாத்தை நாங்க ஒரு நாலு பங்கா வைத்து அதுல ஒரு பங்கு ஹுகூகுல்லா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் மீதமுள்ள மூணு பங்கு அந்த ஹுகூகுல் இபாதை தான் சேருகின்றது. மீதமுள்ள மூணு பங்குகள் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த உரிமைகளை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடத்துல இன்றைக்கு எழுதப்பட்ட அந்த ஆயத்துல கூட வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், உண்மைக்கு புறம்பான விதத்தில் நீங்க அடுத்தவர்களை கொலை செய்யாதீங்க. மனிதர்களுடைய உயிர் எவ்வளவு பெருமதியானது என்பதை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றான். நேற்று எழுதப்பட்ட அந்த சூரத்துல் மாயிதாவுடைய ஆயத்துல மனிதர்களுடைய உயிர் மாத்திரமல்ல, மனிதனுடைய கண் எவ்வளவு பொறுமதியானது, மனிதனுடைய காது எவ்வளவு பொறுமதியானது, மனிதனுடைய ஒவ்வொரு பல்லும் எவ்வளவு பொறுமதியானது, ஒரு காயத்தை ஒராள் ஏற்படுத்தினாலும் அதற்கும் பழிக்கு பழி வாங்கணும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அந்த நீளமான ஆயத்து நேற்று எழுதப்பட்டுச்சு. வகதபனா அலைஹிம் ஃபீஹா அன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن والسن بالسن والجروح قصاص. அதாவது ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிர், ஒராள் ஒரு கண்ணை பிடுங்கிட்டு அதற்கு பகரமாக அவருடைய கண்ணை பிடுங்கப்படும், அதே மாதிரி காது, அதே மாதிரி மூக்கு, அதே மாதிரி பல்லு, அதே மாதிரி காயம், இவைகள் அனைத்திற்கும் பழிக்கு பழி எடுக்கப்படும். ஏனென்றால் இவைகள் ஒவ்வொன்றும் பொறுமதியானது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, எந்த அடிப்படையில் எவ்வளவு முக்கியமானது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ், நபி அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னால செய்த அந்த ஹஜ்ஜத்துல் வதா அவருடைய உபதேசம் மிகவும் பிரபல்யமானது. நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால செய்த அந்த ஹுதுபா பிரசங்கம் உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த ஹுதுபா பிரசங்கத்தில் கூட நபி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இன்ன திமா அக்கும் உங்களுடைய இரத்தங்கள் உயிர்கள், அம்பாலக்கும் உங்களுடைய பொருள்கள், அராபக்கும் உங்களுடைய மானங்கள் எவ்வளவு முக்கியமானது, ஹராமுன் எவ்வளவு முக்கியமானது, கயோமிக்கும் ஹாதா இன்றைய தினம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி, ஷஹ்ரிக்கும் ஹாதா இந்த மாதம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி, பலதிக்கும் ஹாதா இந்த ஊர் ஹரம் ஷரீஃப் எவ்வளவு முக்கியமானது, இந்த மாதம் ஜுல்ஹஜ் மாதம் எவ்வளவு முக்கியமானது, இன்றைய தினம் அரபாவுடைய தினம் எவ்வளவு முக்கியமானது, அதே மாதிரி தான் மனிதர்களுடைய உயிர், மனிதர்களுடைய பொருள், மனிதர்களுடைய மானம் இது மூன்றும் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு மனிதர்களுடைய உரிமைகளை இஸ்லாம் பாதுகாத்திருக்கின்ற உலகத்தில் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு பாதுகாக்கல. ஆனா அன்னியவங்க வாயால பேசுறது ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் 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 வாயால பேசுறது, ஆனா இஸ்லாத்திர மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மாதிரி வேற எந்த மார்க்கத்திலையும் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படல. நபி அவர்கள் வந்த வேளையில மனிதர்கள் அடிமைகள் மிருகங்களை மாதிரி தான் பாதிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு உண்டு சுய விருப்பம் இல்ல, அவர்களுக்கு உண்டு சுய ஆசை இல்ல, அவர்கள் சம்பாதித்த இதமான நேரத்தில் சேர்ந்துடும், அவன் நினைத்த நேரத்தில் சாப்பிடவோ படுக்கவோ தூங்கவோ எழும்பவோ முடியாது. அந்த அடிமைகள் மிருகங்கள் மாதிரி தான் அவர்களுக்கு மத்தியில கணிக்கப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்தார்கள், இந்த அடிமைகளை உரிமை விட்டு 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 எந்த அளவுக்கு இருந்தா கடைசி காலத்துல உலகத்துல அடிமைத்தனம் என்று இல்லாத அளவுக்கு இஸ்லாம் தான் வந்த அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. நபி அவர்களுடைய சக்கராத்துடைய வருத்தம் அந்த வேளையில சொல்லுவாங்க, அஸ்ஸலா வமா மலகத் அய்மானுக்கும், தொழுகையில் நீங்க கவனமாயிருங்க, அவங்களோட வலது கைகள் அதாவது சம்பாதித்த அந்த அடிமைகளுடைய விடயத்துல கவனமாயிருங்க. நபி அவர்கள் வபாத்தாகிற வேளையில தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அடிமைகளுடைய விடயத்துல கவனமாயிருங்க, அல்லாஹோ பயந்து கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் இஸ்லாத்தில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது, பெருமிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, கயாமத் நாள்ல ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அவர் முஃப்லிஸ், முப்ளிஸ் என்ற அனைத்தையும் இழந்தவர். அந்த முப்ளிஸ் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்கள், முப்ளிஸ் மல்லா திரஹமா வலா மதா அலஹு, யாருக்கு தீனாரும் திரஹமும் பணமும் காசும் இல்லையோ அவர் தன் முப்ளிஸ். யா ரசூல் அல்லாஹ், நபியே சொன்னாங்க அவர் அல்ல முப்ளிஸ், அவர் அல்ல அனைத்தையும் இழந்தவர். எங்கட பாஷையில பங்களோட்டானவன் என்று சொல்லுவாங்க. எங்கட பாஷையில பங்களோட்டானவன் யாரு தெரியுமா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, காசு சொத்து செல்வம் இல்லாதவன் நபி அவங்க சொன்னாங்க அவன் அல்ல. நாளைக்கு கியாமனா அல்ல, நாளைக்கு கியாமனா அல்ல, ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். ஒரு மனிதர் வருவாரு, அவர் நிறைய நோன்புகளை பிடித்துக் கொண்டு வருவாரு, நிறைய தொழுகைகள் செய்திருப்பாரு, சதகாக்கள் கொடுத்திருப்பாரு, உலகத்தில் உள்ள அதிகமான அமல்களை செய்து அந்த மனிதர் அல்லாவுக்கு முன்னால வருவாரு. நிறைய மலை போன்ற அமல்களை எடுத்துக்கொண்டு கியாமனால வருவாரு. வந்து அவர் என்ன செய்திருப்பாரு நபி அவங்க சொன்னாங்க, சதமஹாதா, இவர் அடுத்தவரை ஏசியிருப்பாரு, உபரபஹாதா, இன்னும் ஒரு ஆளை அடித்திருப்பாரு, ஒத்தப்பக்க தமஹாதா, இன்னும் ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பாரு, அகல மாலஹாதா, இன்னும் ஒருவனுடைய பொருளை சாப்பிட்டு இருப்பாரு. இப்படி நிறைய அநியாயங்களை செய்து அவர் வந்திருப்பாரு. இப்ப அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னா, அவர் மலை மாதிரி செய்த அந்த அமல்கள் இருந்த ஒவ்வொரு பகுதி பகுதியா இவர் யாரை ஏசினாரோ, யாரை அடித்தாரோ, யாருடைய பொருளை அபகரித்தாரோ, அவங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக் கொண்டே இருப்பான், கொடுத்துக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்றா கொடுக்க வேண்டியவர்கள் மிச்சமாக இருப்பாங்க, ஆனா இவனுடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து போய்விடும். அல்லாஹ் மிகவும் நீதமானவன், அவனை போன்ற நீதமானவன் உலகத்தில் யாரும் இல்லை. இப்பொழுது அல்லாஹ் என்ன கூறுவான், இந்த அநியாயம் விளைவிக்கப்பட்டவங்க, பொருள்கள் அபகரிக்கப்பட்டவங்க, அடிக்கப்பட்டவங்க, ஏசப்பட்டவங்க, அவர்கள் இருக்கிற பாவம் எல்லாத்தையும் எடுத்து இவனுடைய தலையில போட்டு பின்னால இவனை தூக்கி நரகத்துல எரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். நபி அவர்கள் சொன்னாங்க, இவன் தான் ஆகப்பெரிய முஃப்ளிஸ், இவன் தான் ஆகப்பெரிய பங்களூர்காரன், இவன் தான் அனைத்தையும் இழந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால மனிதர்களால் அமல் லேசா செய்யலும், லேசா தொழுதிரேலும், லேசா குரான் ஓதிரேலும், லேசா சிக்கர்களை செய்திரேலும், அதிகமா சதகாக்களை கொடுத்திரேலும், ஆனா அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹுகூக்குகள், உரிமைகள் இருக்குது, அதுல மனிதர்கள் தவறு செய்ததன் காரணமாக தயாமனால் அவர்களோடு செய்த அதிகமான அமல்கள், அவர்கள் யாருக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களுடைய அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு இவர்களுடைய நன்மைகள் போய் சேர்ந்துவிடும். அந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் ஆக முக்கியமானது ஒன்றுதான் மனிதனுடைய உயிர். இந்த மனித உயிர் இருக்குது, இது சாதாரணமானதல்ல, எவ்வளவு முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்துருச்சு, ஆனா யாரு கொலை செய்தார் என்று சொல்லி தெரியாது. நபியுடைய காலத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு, யாரு கொலை செய்ததுன்னு தெரியாது. நபி அவங்க நேரா வந்தாங்க, மிம்பரில் ஏறினாங்க, அனைத்து சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வேளையில எனக்கு முன்னால ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டுட்டாரு, அவரை கொலை செய்தது யாருன்னு தெரியாது. அல்லாஹ் மீது சத்தியமாக, இந்த ஒரு மனிதனை கொலை செய்வதில் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்துணை பேர்களும் சேர்ந்தாலும் இந்த ஒருவனை கொண்டிருந்தா அந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் அழிப்பான், அவர்களையும் அல்லாஹ் கொண்டு விடுவான். இவன் எவ்வளவு பெரியோர் எண்ணிக்கை இருக்கிறார்களே என்று அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். ஏன், இந்த ஒருவனுடைய உயிர் இருக்குது, அது அவ்வளவு பொறுமதியானது. நபியவங்க என்ன சொன்னாங்க, முழு மாணவர்களும் பூமி மக்களும் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தனை பேர்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களை கொலை செய்து விடுவான், அதை கணக்கெடுக்க மாட்டான் என்று கூறக்கூடிய அளவுல ஒரு ஆளுடைய உயிர் இருக்கிறது, அவ்வளவு முக்கியமானது, பொறுமதியானது. ஹதரத் உஸ்தாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி உங்கள் கூத்தரத்துக்கு ஜுஹைனான்னு சொல்லக்கூடிய கூத்தரத்தை அனுப்பி வைக்கிறாங்க. ஹதரத் உஸாமா ரதி அல்லாஹு அன்ஹு, ஜெயித் பின் ஹாரிசாவுடைய மகன் உஸாமா பின் ஜெயித் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த படைக்கு தளபதியா போறாங்க. அங்க போய் எப்படி மனிதர்களுக்கு தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, பின்னால் யுத்தம் நடக்குது, இவங்க வாழ ஓங்கிய வேலையில் அந்த மனிதர் இலாஹு இல்லல்லாஹ் சொன்னார். ஹதரத் உஸாமா நினைச்சாரு, நான் இவனை கொள்ளுவதிலிருந்து பாதுகாக்கத்தான் இவன் கலிமா சொல்கின்றான் சொல்லி அவனை கொண்டுட்டாங்க. இப்பொழுது அந்த செய்தி நபியிடத்துல வந்தவுடன் நபி அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க, நபி அவங்க ரொம்ப மனம் வருத்தப்பட்டு சொன்னாங்க, மல்ல கபிலா இலா இல்லல்லா உஸாமா, உஸாமா லா இலா இல்லல்லா சொல்லிட்டான், அந்த லா இலா இல்லல்லாவுடன் கியாமனால வந்தா நீங்க என்ன செய்வீங்க? மல்ல கபிலா இலா இல்லல்லா, அந்த லா இலா இல்லல்லாவுடன் கியாமனால உங்களுக்கு முன்னால வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு இடத்துல வேறொரு நிலாயத்துல வருது. அவர் சொல்றாரு, யார சூழல்லா, அவர் மூச்சுக்கு பயந்து தான் சொன்னாரு, நான் அவனை வெற்றி விடுவேன் என்று பயந்து தான் சொன்னாரு. நபி அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் ஷகக்தன் கல்பிஹி, என்ன அவருடைய உள்ளத்தை நீங்க பிளந்தா பாத்தீங்க, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நபி அவங்க திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி கேட்டாங்க உஸாமாட்ட. ஹதரத் உஸாமா சொன்னாங்க, நபி அவர்களுடைய கேள்வியினால நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் என்றா, அந்த நிகழ்வுக்கு பின்னால நான் இஸ்லா பேசிருக்க கூடாதா, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நான் இஸ்லாத்திற்குள்ள வந்திருக்க கூடாதான்னு நான் நினைக்கக்கூடிய அளவுல நபி அவர்கள் இந்த அளவுக்கு என்று திருப்பி திருப்பி கேட்டாங்க. உஸாமா, இவர் லா இலா இல்லல்லாஹோடு வருவாரு, லா இலா இல்லல்லாஹ் எடுத்துக்கொண்டு வருவாரு கியாமநாள்ல, நீங்க அதுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அநியாயமான முறையில யாரையாவது கொலை செய்தா அந்த விடயத்துல சஹாபாக்கள் எச்சரித்திருக்கிறாங்க. மீதான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல வருது. நபியுடைய காலத்துல தான் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அநியாயமா இன்னும் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாரு. அந்த கொலை செய்த கொலைக்காரன் கொஞ்சம் நல்ல மூத்தா போயிட்டான். மூத்தா போய் அவரை அடக்கினாங்க. அவரை அடக்கினதற்கு பின்னால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பின்னால அவருடைய ஜனாதா பூமிக்கு மேலால மீண்டும் வந்துருச்சு. நபியிடத்துல வந்து சொன்னாங்க, யார சூழல்லா, இப்படித்தான் நாங்க ஆழமான கபரில் அவரை அடக்கினோம், ஆனா ரெண்டு மூணு நாள் அவருடைய ஜனாசா மேல, அதாவது பூமிக்கு மேலால கபரு குழியிலிருந்து மேல் பகுதிக்கு வந்து விட்டது. இப்பொழுது நபி அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சமா ஆழமா தோண்டி அதை அடக்குங்க, இன்னும் கொஞ்சம் கபர் ஆழமா தோண்டி அடக்கப்படுது, ரெண்டாவது தடவை மேலால அந்த ஜனாசா வந்துருது, மறுக்க மூணாவது தடவை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி அடக்கப்படுது, மூணாவது முறையும் அந்த கபருக்கு மேலால அந்த ஜனாசா வந்தவுடன் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கொலைக்காரனை பூமி கூட ஏற்றுக்கொள்ளதில்ல. இவன் இவன் கொலைக்காரன், இவன் கொலை செய்தவன், இவனுடைய ஜனாசாவ அல்லாஹுடைய பூமி கூட ஏற்றுக்கொள்ளதில்ல. இவனை கொண்ட எங்கேயாவது ஒரு காற்றுல எரிந்திடுங்க, இவனுடைய ஜனாசாவ எங்கேயாவது காற்ற கொண்டு வீசிடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றா, அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் கொலை. ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இன்றைக்கு பாருங்க, உலகத்துல பல நாடுகள் அதில் எங்களை நாட்டையும் எடுத்துக் கொள்ளலாம், எடுத்ததுக்கெல்லாம் சர்வசாதாரணம், சின்ன சின்ன விடயம், பெரிய விடயங்களுக்காக வேண்டிய அல்ல, சின்ன சின்ன சில ஆயிரம் ரூபாய்களுக்காக, கொஞ்சம் ஒரு எட்டடி பத்தடி காணிகளுக்காக, ஒரு சின்ன கடை துண்டுக்காக, ஏதோ கல்யாண பேச்சில் அந்த பேச்சு முடிவாக இருச்சு எங்களுக்கு சரிவரல என்பதற்காக வேண்டி அடிக்கடி நாங்க கேள்விப்படுறதுன்னா, அவர் இவரை கொண்டுட்டாரு, இவர் அவரை கொண்டுட்டாரு, அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு, நாங்க அடிக்கடி கேள்விப்படுறது. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதர்களே, மனித உரிமைகள்ல ஆக முக்கியமானதுதான் மனிதர்களுடைய உயிரை பாதுகாக்கிறது. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராபக்கும், உங்களுடைய பொருள்களும் கண்ணியமானது, உங்களுடைய மானமும் கண்ணியமானது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, மனிதனுடைய மானம் இருக்கிறது சாதாரணமானதல்ல, மனிதனுடைய கண்ணியம் கௌரவம் இருக்கிறது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் ஒரு தடவை காபாவை தபாப் செய்து கொண்டிருக்கிறாங்க, அந்த காபாவை சுத்தி நல்ல காற்று வீசி கொண்டிருக்குது. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, மா அசியபக்க வமா அசியபரிஹிக்க வமா ஆதமக்க வமா ஆதமரிஹிக்க, ஏ பைத்துல்லாதே, ஏ காபத்துல்லாதே, நீ எவ்வளவு கண்ணியம் பொருந்தியவனாக இருக்கிறாய், உன்னை சூழ வீசக்கூடிய காற்று எவ்வளவு மனமானதாக இருக்குது, எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருக்குது. காபாவை பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, மா அசியபக், நீ எவ்வளவு மனம், வமா அசியபரிஹிக், உன்னை சூழ வீசக்கூடிய காற்று எவ்வளவு மனமானது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லாஹி லஹுர்மத்துல் முஃமினி அஅதமு இன்தல்லாஹி மின்க, ஆனால் ஒரு முஃமினுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் உண்மை விட பெரியது, காபத்துல்லாவை விட பெரியது ஒரு முஃமினுடைய மானம், காபத்துல்லாவை விட பெரியது ஒரு முஃமினுடைய கண்ணியம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் நபி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மூமினுடைய மானத்திற்கு, ஒரு மூமினுடைய அதாவது கண்ணியத்திற்கு ஊறு விளைவிப்பது நபி அவங்க விரும்பவே மாட்டாங்க. யாரு வந்தாலும் சொல்வாங்க நபி அவங்க, யார பத்தியும் நீங்க வந்த சொல்லாதீங்க, யாரும் அடுத்தவரை பத்தி வந்த இடத்துல முறையிடாதீங்க, ஒரு ஆளுடைய தவற பத்தி வந்த இடத்துல சொல்லாதீங்க, உங்களுடைய சபைக்கு நான் வரக்கூடிய வேலையில என்னுடைய உள்ளம் தெளிவாக இருக்கணும், யாரை பற்றியும் நீங்க வந்த இடத்துல முறையிடாதீங்க என்று கூறக்கூடிய அளவுல நபி அவர்கள் எல்லாத்த பத்தியும் நல்லதான் நினைச்சிருந்தாங்க. ஆனால் இன்று ஷைத்தான் எங்கள் சீதில தான் விளையாடுறது. எங்களை தவறுகள் எங்களுக்கு விளங்குறது இல்ல, அடுத்தவர்களுடைய தவறுகளை தான் எங்களுக்கு காட்டுறது. ஆ பாருங்க, இவர் ஏன் இந்த ரோட்ல போறாரு, ஏன் இவர் இந்த நேரத்துல போறாரு, ஏன் இவர் இங்க தங்கிக்கிறாரு, ஏன் இவரோட பழகுறாரு. காலை முதல் மாலை வரைக்கும் அடுத்தவர்களுடைய தவறுகளை குற்றங்களை காட்டி 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 எந்த அளவுக்கு இந்த தப்பான எண்ணம் கூட பாவம். நீங்க தப்பா நினைக்கிறீங்க, அந்த நினைப்பு கூட குழந்தைத்தனிபோ. அல்லாஹ் கூறுகின்றான், அதிகமான பாவங்களிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கிறதுல சில நினைப்பு கூட பாவம். சொல்லுவாங்க, முமினீன்களை பத்தி நீங்க நல்லதை நினைங்க, முமினீன்களை பத்தி நல்ல எண்ணம் வைங்க, யாரை பத்தியும் தப்பு எண்ணம் வைக்காதீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு குற்றத்தை மறைப்பது அவனுடைய அவுரத்தை மறைப்பது மாதிரி, ஒரு மனிதனுடைய ஒரு தவறு குற்றத்தை மறைப்பது அவனுடைய மானத்தை அவனுடைய மறைபடத்தை மறைப்பது மாதிரி, ஒரு மனிதனுடைய அந்த தவறை நீங்க வெளிப்படுத்தினீங்க அவனுடைய அவுரத்தை வெளிப்படுத்தின மாதிரி. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்கறது இல்ல. எந்த சைத்தானங்களோட விளையாடுறான் என்ன, அடுத்தவர்களுடைய தவறுகளை அடுத்தவர்களுடைய குறைகளை காட்டி 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 அவர்கள் மீது உண்டான விருப்பம் போடுறது. எங்களுக்கு சகாபாக்கள் என்ன செய்வாங்க, நலவத்தான் பார்ப்பாங்க. சகாபாக்கள் அடுத்தவர்களுடைய கெடுதியை பார்க்க மாட்டாங்க, அடுத்தவர்களுடைய நலவுகளை பார்ப்பாங்க. அந்த நலவு அந்த நல்ல தன்மைகளை எப்படியாவது எங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளணும். நபீர சில வந்து முறையிடுவாங்க, யார சூழல்லா, மக்காவிலிருந்து போறாங்க அன்சாரிகள், மக்காவிலிருந்து போறாங்க முஹாஜிரீன்கள், மதீனால் உள்ளவர்கள் அன்சாரிகள். அப்ப அன்சாரிகள் சரியான தியாகிகள். மக்கள் என்று வரவங்களுக்கு என்ன செய்வாங்க, தங்குறதுக்கு வீடு இல்லையா, உடனடியா அந்த வீட்டை கொடுப்பாங்க. அவர்களுக்கு தொழில் இல்லையா, தன்னுடைய மார்க்கெட்ல தொழிலை கொடுப்பாங்க. அவர்களுக்கு விவசாயம் செய்ய நிலம் இல்லையா, தங்களுடைய நிலத்தில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க, நீங்க விவசாயம் செய்யுங்க. எந்த அளவுக்கு இந்த கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் சரிந்தலும் ஒன்றா சேருவாங்க. ஹைபர்ல கனிமப் பொருள் கிடைக்குது. ஹைபருடைய யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஈத்த பல தோட்டங்கள், யூதர்களுடைய அந்த தோட்டங்கள் கிடைச்சிச்சு. இப்ப நபியவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஈத்தப்பழ தோட்டங்களை பங்கு வச்சு கொடுக்கறாங்க. முஹாஜிரீங்களை சொன்னாங்க, யார சூழல்லா, தோட்டங்களை வச்சு நாங்க என்ன செய்ய, எங்க மக்காவுடைய முஹாஜிரீங்கள் எல்லாருமே வியாபாரிகள், மதீனாவுடைய அன்சாரிகள் எல்லாருமே விவசாயிகள். பிசினஸ் செய்யறவங்களுக்கு மண்வெட்டிய பிடிக்க தெரியாது, அவங்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. அப்ப சொன்னாங்க, முஹாஜிரீங்கள் யார சூழல்லா, இந்த தோட்டத்துல நாங்க என்னத்தான் செய்ய. அப்ப அன்சாரிகள் சொன்னாங்க, யார சூழல்லா, இல்ல நாங்க விவசாயம் செய்யறோம், இவங்களுக்கு அறுவடைக்கு பின்னால் இவங்களை நாங்க பங்கு கொடுக்கிறோம். இப்ப முழு நாடும் கஷ்டப்படுறது அன்சாரிகள். என்ன செய்வாங்க, இத்தப்பல அந்த மரங்களை நாட்டுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, தேவையான எல்லாம் செஞ்சு ஈத்தப்பழம் நல்லா காய்ச்சதுக்கு பின்னால அறுவடையுடைய காலம் என்ன செய்வாங்க, அந்த ஈத்தப்பழங்களை அறுவடை செய்து பழத்துடைய குமியல் அப்படி ஒரு பெருசா வைப்பாங்க, அதுல ஃபுல்லா ஈத்தப்பழ குமியல். இன்னும் ஒரு ஈத்தப்பழ குமியல் கொஞ்சம் குறைவா இருக்கும், அதுல ஈத்தப்பழத்துடைய எடை குறைவா இருக்கும். அதுக்கு மேல அந்த ஈத்தப்பழத்துக்கு மேலால் உள்ள அந்த ஓலை அந்த மட்டை எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் பெருசாக்கிடுவாங்க. முஹாஜிரீங்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த ரெண்டுல எது விருப்பம் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. மனுஷன் இயக்க கூடு உள்ளதான் எடுப்பான். முஹாஜிரீங்கள் வருவாங்க, அந்த கூடுதலா உள்ள தகுந்தடுத்து கொண்டு போவாங்க. இந்த மத்த ஈச்சப்பல ஓடைகள் உள்ள மெல்ல இந்த சின்ன கொடைய இந்த சின்ன குமியல் அனுசாரிகள் எடுத்துக் கொண்டு போவாங்க. இப்ப கண்ட தோண்டக்கூடியது வருது, ஹிஜ்ரி 5ல அந்த கண்டக்குடி யுத்தம் நடக்குது. அப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. கந்தக்கு கொஞ்ச தூரம் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு கந்தக் தோண்டும். சுமார் 5 கிலோமீட்டர் தோண்டப்பட்ட அந்த கந்தக்குடிய நீளம், அதனுடைய அகலம் ஒரு 8-10 அடி, அதனுடைய ஆழம் ஒரு 10 அல்லது 12 அடி. இவ்வளவு பெரிய கந்தக், ஆனா தோன்றது எப்படி, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு என்ன, ஒருத்தருக்குமே சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. ஆனால் அன்சாரிகள் என்ன செய்வாங்க, விவசாயிகள் ரொம்ப வேகமா நபி அவங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. நீங்க இந்த 10 அடி, நீங்க இந்த 10 அடி, நீங்க இந்த 12 அடி, நீங்க இந்த 15 அடி. அப்ப அன்சாரிகள் வேகம் வேகம் அவர்களுடைய அந்த 10-12 அடியை தோண்டிச்சு ஓடி வருவாங்க. முஹாஜிரீன்கள்ட்ட சொல்லுவாங்க, தாங்க உங்களோட எவ்வளவு சொல்லி இருக்கு, நாங்க தோண்டுறோம். இப்படி முஹாஜிரீங்க வந்து சொல்றாங்க, யார சூழல்லா, காலப்போக்கில் அன்சாரியங்கள் எல்லாத்தையுமே நன்மைய கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க போல தெரியுது. ஹைபருடைய தோட்டத்தை கொடுத்தா அவங்க விவசாயம் செய்யறாங்க, அறுவடை செஞ்சதுக்கு பின்னால பெரிய கும்பிகள் எங்களை தாராங்க, அவங்க சின்ன தடுத்து கொண்டு போறாங்க. கந்த தோன்றது வந்தா அவங்க அவசரமா தோண்டிட்டு எங்கட வந்து எங்களை தோன்றுறாங்க. நீங்க கனிம பொருளை பங்கிடுவதற்கு அவர்களை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, யார சொல்லுங்க, எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு கொடுங்க. கால போக்கல இந்த அனுசாரிங்கள் எல்லா நன்மைகளையும் அல்லவா எடுத்து கொண்டு போறாங்க, எங்களுக்கு கொண்டு போய் மிச்சம் இல்லன்னு சொன்ன வேலையில நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அல்லா நீங்க ரெண்டு விஷயத்தை செய்யுங்க, நீங்க ரெண்டு வேலையை செஞ்சா அந்த அனுசாரிங்களுக்கு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டாங்க, யார சூழல்லாம் நாங்க என்ன செய்ய? சொன்னாங்க நபி அவர்கள், நீங்க அவர்களை பாராட்டுங்க, நீங்க அவர்களை புகழுங்க, அவங்க நல்ல வேலை செஞ்சா பகவா மாஷால்லா மாஷால்லா அவர்களை பாராட்டுங்க, அவர்களை புகழுங்க. இரண்டாவது அவர்களுக்காக தாவத்துமுல்லாஹலகும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இந்த ரெண்டு வேலைகளை நீங்க செஞ்சீங்கண்டா அவர்களுக்கு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கும் கிடைச்சிடும். அப்ப நபி அவங்க சஹாபாக்களை கொடுத்த தருவியத்துல அடுத்தவர்களுடைய குறைய காட்டல்ல, அடுத்தவர்களுடைய குறைய பார்க்க சொல்லல, முஹாஜிரீன்கள் அன்சாரிங்களுடைய நலவுகளை பார்க்கிறாங்க, அதை பார்த்து பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் பெண்மணிகளும் வந்து கேட்பாங்க, யார சூழல்லாம் ஆண்கள் எல்லாம் அல்லாவுடைய பாதையில போறாங்க, ஜிஹாதுல கலந்து கொள்றாங்க, எங்களுக்கு சந்தர்ப்பமே இல்ல, எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லையான்னு சொல்லி ஒரு பெண்மணி நபீரத்தில் வந்து ஆயுத கேட்கிறாங்க. இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிறான், ஆண்களுக்கு மாதிரி சில பெண்களுக்கு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி. ஆக நபியுடைய காலத்துல அவர்கள் குறைகளை பார்க்கல, என்ன செஞ்சாங்க, அடுத்தவர்களுடைய நலவுகளை பார்த்தாங்க. அந்த நலவை பார்த்ததுனால அவங்களுக்கு மத்தியில் எல்லாம் ஒற்றுமை ஐக்கியம். இன்றைக்கு முழு உலகத்துல இவர் அவருடைய குறைய, இந்த கூட்டம் அந்த கூட்டத்துடைய குறைய, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியுடைய குறைய பார்க்கறதுனால தான் முஸ்லீம்களுக்கு மத்தியில பிளவு வந்து விட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அடுத்தவர்களுடைய ஒரு குறைய நாங்க தேடினா அவங்க எங்களை பல குறைகளை தேடுவாங்க. உலகத்திலிருந்து பாவம் வலிந்ததற்குரிய ஆக முக்கியமான காரணம் என்ன? அந்த பாவத்தை பற்றி பிரஸ்தாபம் செய்யறது, அந்த பாவத்தை பற்றி பேசுறது. என்ன நீங்க அடிக்கடி செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட பாப்பீங்க, எங்கேயாவது ஒரு சின்ன யாராவது ஒரு தவறு நடந்து அந்த தவறை டிவியில காட்டிட்டாங்க, இப்ப ஒரு பொடியனும் செஞ்சு பார்க்கறது, நானும் அதை செஞ்சு பார்ப்போம், நானும் அதை செஞ்சு பார்ப்போம். உலகத்தில் தவறுகள் கூடினதற்குரிய காரணமே என்ன? அந்த தவறை இஷூ பண்ணினது தான். ஆனால் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அன்று சொன்னாங்க, அமீத்துல் பாத்தில பித்தர்க்கு ஜிக்ர், ஒரு பாத்தில் ஒரு தவறானதை இல்லாமலாக்கணுமா அதனுடைய பிரஸ்தாபத்தை உடுங்க, அதை பத்தி பேசாதீங்க, அதை பத்தி கதைக்காதீங்க. அதை பத்தி கதைக்காம இருக்கிறதே தான் அந்த தவறை இல்லாமலாக்குவதற்குரிய ஆக முக்கியமான காரணம். இன்றைக்கு முழு உலகத்தில் இப்ப நேற்று மந்த நாட்டுமே என்ன ஜப்பான்ல இன்டர்நெட்ல என்ன செய்யறாங்க, ஒண்டா சேர்றாங்க, ஆறு பேர் ஏழு பேர் ஒண்டா சேர்றாங்க, ஏன் தற்கொலை செய்யறதுக்கு? ஏன் இப்ப இது இன்டர்நெட்ல ஜப்பான் இப்படி நடக்குது அவங்க பின்னால் இன்னொரு நாட்டு அவங்களும் சேருவாங்க. அப்ப பாவம் நடக்குது, அந்த தவறு இந்த தவறு, ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒருத்தன் வந்தான் 12 பேரை ஷூட் பண்ணினான், 10 பேரை ஷூட் பண்ணினான், கத்தியால குத்தினான், அது வரும்போது இன்னத்தை யோசிக்கிற நானும் அப்படி செய்யணும். இந்த உலகத்துல பாவங்கள் மலிந்ததற்குரிய காரணமே என்ன? அந்த பாவத்தை இஷ்யூ பண்றது தான். நபியுடைய சுன்னா என்ன? சஹாபாக்களுடைய வழிகாட்டுதல் என்ன? பாவங்கள் நடந்த அந்த பாவத்தை வெளியில சொல்லாதீங்க. மனுஷன் பொதுவா தவறு செய்யக்கூடியவன், குல்லோபனி ஆதம ஹத்தா ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. நானும் ஒரு வகையில தவறு செய்வேன், நீங்களும் தவறு செய்யக்கூடியவங்க. தவறு செய்யாதவர் அவர் மலக்கா இருக்கணும் அல்லது நபியா இருக்கணும். மலக்காளால் தவறு செய்ய முடியாது, நபிமார்களால் தவறு செய்ய முடியாது. அதனால அடுத்தவர்களுடைய தவறுகளை பார்க்கறது இல்ல. நாங்க அடுத்தவர்களுடைய ஒரு தவறை தேடினோம், அவங்க எங்களுடைய பல தவறுகளை தேடுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதற்கு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கூட ஆட்சி காலத்துல அவர் இந்த ஹலீஃபாவாக இருந்தாங்க. ஆனா இரவானதும் மதீனாவை அப்படி சுத்தி சுத்தி வருவாங்க. பொதுவா அவங்க மதீனாவை சுத்துறது என்ன? ஏன்னா அந்த காலத்துல வாகன வசதி இல்ல, கால்நடையா கழுதைகள்ல ஒட்டகங்கள்ல வருவாங்க. மதீனாவுக்குள்ள வருவதற்கு முன்னால் இரவான அங்காங்க கூடாரங்கள் அடிச்சு தங்கிடுவாங்க. அப்ப ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அந்த கூடாரங்களை போவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா, உதவி தேவையான்னு பேச உதவி செய்வாங்க. அப்படி ஒரு நாள் மதீனால ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களோடு போய்கொண்டு இருக்கிறாங்க. தூரத்துல ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. ஹதரத் உமர் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் வாங்க போகலாம், அங்க போய் பார்க்கலாம். அங்க போய் பார்த்தா அங்க யாரும் வெளிநாட்டுக்காரவங்க இல்ல, உள்நாட்டுள்ள மதீனாவில் உள்ள முக்கியமான ஒரு ஆள், ஒரு வயோதிபர் ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாரு? மதுபானம் குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. அவரை சுத்தி சில பெண்கள் பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறாங்க. மதுபானமும் பரிமாறப்படுது. அங்கே என்ன செய்யப்படுது, சில பெண்கள் வந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹஜரத் உமருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. பாதையால் ஓடுவான் என்று அவர்களுடைய ஈமான பயிற்சி பாருங்க. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஈமானுடைய பலம் என்ன செய்றாங்க, அவர்களால் ஆத்திரம் வீட்டுடைய பின்வாசலை உடைச்சு கொண்டு உள்ளுக்கு வராங்க. வந்து அந்த வயோதிகரை பார்த்து சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில இன்று கண்ட காட்சியை மாதிரி இதுவரைக்கும் கண்டதில்லை. இந்தக்கோ நாளைக்கோ நீங்க மூத்தா போறீங்க, இந்தக்கோ நாளைக்கோ நீங்க இறக்க போறீங்க, இந்த நேரத்துல இந்த உங்களுடைய தள்ளாடிய வயதுல மதுவையும் அறிந்துறீங்க, பெண்களை வீச்சு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை மறந்தா இருக்கிறான், நீங்க செய்யற வேலை அல்லாவுக்கு தெரியாதாண்டு அவரை தோம ரொம்ப அதாவது ஆத்திரத்தில் அந்த மனிதனுடன் கடிந்து பேசிய வேலையில அந்த மனிதர் சொன்னாரு, அமீருல் மூமினீன் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் ஒரு தவறு செஞ்சா நீங்க மூணு தவறு செஞ்சிட்டீங்க, அதற்கு மறுபடியும் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க அவர்கிட்ட, அது என்ன நான் மூணு தவறு செஞ்சது சொன்னாங்க, நான் செய்யறது தவறு தான், நான் மதுபானம் குடிக்கிறது தவறு தான், அந்த தவறை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனா நீங்க மூணு தவறை செஞ்சிட்டீங்க. ஹஜரத் உமர் அந்த மனிதர் ஹஜரத் உமர் கேட்கிறாங்க, அப்படி நான் என்ன மூணு தவறு செஞ்சிட்டேன். இப்பொழுது அவர் சொல்கின்றார், குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க வீடுகளுக்கு வரும்போது முன்வாசலால வாங்க, நீங்க என்னுடைய வீட்டுடைய பின்வாசலால வந்தீங்க. இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய வீடு அல்லாத மற்றவர்களுடைய வீடுகளுக்குள்ள நீங்க வரக்கூடிய வேலையில அனுமதியும் கேளுங்க, அவர்களுக்கு சலாமும் சொல்லுங்க. நீங்க அனுமதி கேட்கவும் இல்ல, எனக்கு சலாம் சொல்லவும் இல்ல. மூணாவது குர்ஆன்ல வலா தஜஸ்ஸு, அடுத்தவர்களுடைய தவறுகளை துருவி துருவி ஆராயாதீங்க, நீங்க என்னுடைய தவறை துருவி துருவி ஆராய்ந்துட்டீங்க, நான் ஒரு தவறு செஞ்சா நீங்க மூணு தவறை செஞ்சிட்டீங்க. ஹதரத் உமர் தான் அதே இடத்துல அழுதுட்டாங்க. அழுதுட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, இந்த தவறை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஹதரத் உமர் ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத வெளியில வச்சுட்டு தான் வந்தாங்க, இவர் மாத்திரம் தான் உள்ளுக்கு வந்தாங்க. சொன்னாங்க, உங்களோட தவற நான் மன்னிச்சிட்டேன், நான் பார்த்ததை மன்னிச்சிட்டேன், தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹதரத் உமர் அழுது கொண்டு வெளியில வராங்க. இந்த உமர் அல்லாஹ் மன்னிக்காட்டி உமர் அழிஞ்சிடுவாரு, உமர் அல்லாஹ் மன்னிக்காட்டி உமர் நாட்டம் அடைந்துவாரு சொல்லி சொல்லி வெளியில வாரன். இப்னு மஸ்ஊத் இருந்தாங்க சொல்லல, இது கொஞ்ச நாள் நடக்குது. மதிய நாள் இந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னால ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதிய நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களோட. அப்ப இந்த வயது முதிர்ந்த கிழவர் என்ன செஞ்சாரு, அந்த சபைக்கு வந்தாரு. ஆனா அவருக்கு பயம், ஹஜரத் உமர் இப்ப இந்த சபையில என்ன கூப்பிடுவாரு, என்ன ஏசுவாரு, திட்டுவாரு, அடிப்பாருன்னு சொல்லி அந்த சபையில கடைசியில வந்து ஒரு மூலையில ஹஜரத் உமருக்கு தெரியாம உட்கார்ந்து கொண்டாரு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க, ஹஜரத் உமர் சொன்னாங்க, அவரை வர சொல்லுங்க, அந்த வயசாளிய வர சொல்லுங்க, இப்ப அவர் பயந்து பயந்து வராரு, இவ்வளவு பெரிய சபைக்கு முன்னால ஹஜரத் உமர் என்ன கேவலப்படுத்த போறாருன்னு சொல்லி பயந்து பயந்து வந்தாரு. கிட்ட வந்ததோட ஹஜரத் உமர் சொன்னாங்க, இன்னும் கிட்ட வாங்க. வந்தாங்க, அவர் வந்தது பின்னால சொன்னாங்க, இன்னும் கிட்ட வாங்க, அவங்களோட காதை என்னுடைய வாய்க்கு கிட்டால கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க, அந்த இரவு கூட வீட்டுல நான் ஒரு காட்சியை கண்டேன் தெரியுமா, அல்லாஹும் மீது சத்தியமாக அந்த காட்சியை இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே சொல்லல, என்னுடன் சேர்ந்திருந்த இப்னு மஸ்ஊத் கூட நான் சொல்லலான்னு சொன்னவுடன் அந்த மனிதர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். பின்னால் அவர் ஹஜரத் உமர் சொன்னாங்க, நீங்க இப்ப உங்களோட காதை கொண்டு வாங்க, கிட்ட கொண்டு வாங்க. ஹஜரத் உமர் கொண்டு வந்தவுடன் அவர் சொன்னார், அந்த இரவு நீங்க வந்து எங்க வீட்டுல பாத்தீங்க, அன்றைக்கு பின்னால இதுவரைக்கும் அந்த மதுவின் பக்கம் நான் தரைய கூட வைக்கல, அன்றையோடு அந்த மதுபானம் பார்த்து அனைத்தையும் விட்டு விட்டு நான் தௌபா செஞ்சிட்டேன். ஹஜரத் உமர் அல்லாஹு அக்பர், சபையில் உள்ளவங்களுக்கு என்னண்டே தெரியாது, இந்த ரெண்டு பேரும் இறந்ததற்கு பின்னால்தான் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பின்னால ஹஜரத் உமர் இப்னு மஸ்ஊத் சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எதை சொல்ல வாரோம் உண்டா, பல விஷயம். ஒன்று, ஹஜரத் உமர் அவருடைய ஒரு தவறை பிடிக்க போனாங்க, இப்பொழுது இவர் அமீருல் முஃமினினுடைய மூணு தவறை பிடிச்சாரு. இன்னைக்கு நாங்க பாக்கிறது, ஆயிரம் எப்பயாவது வரட்டும் சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கிறது, இவரை நாங்க நல்லா மாத்தி கேட்போம். மனிதர்கள் தெல்லாம் நீக்குது. ஹதரத் உமர் அவருடைய ஒரு தவறை பிடிக்க போனாரு. இப்பொழுது அமீருல் முஃமினுடைய மூணு தவற பிடிச்சாரு. சரி, இரண்டாவது ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த தவற சொல்லல்ல, அந்த தவற சொல்லாததே அந்த தவறிலிருந்து அவர் தௌபா செய்வதற்குரிய காரணமாக மாறிவிட்டது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அதனால இரண்டாவது விடயம் என்ன? அடுத்தவர்களுடைய மானத்தை பாதுகாக்கணும், அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், அடுத்தவர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கணும். மூணாவது மனிதர்களுடைய உரிமையில முக்கியமானது தான் மனிதனுடைய பொருள். மனிதனுடைய பொருளும் அவனோட விஷயம் இல்ல. எந்த அளவுக்கு சொன்னாங்க, இப்ப உங்கள்கிட்ட பொருள் இருக்குது, ஒரு ஆள் வந்து அந்த பொருள் எடுக்க போறாரு, கொள்ளையடிக்க போறான், நீங்க உடல்ல இப்ப அவனோட நீங்க ஃபைட் பண்ணி நீங்க கொலை செய்யப்பட்டீங்க, நீங்க ஷஹீத். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒமன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத். உங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஃபைட் பண்ணி கொலை செய்யப்பட்டீங்க, நீங்க ஷஹீத். இஸ்லாம் கோழை அல்ல, கோழைத்தனத்தை வலியுறுத்தல. உங்களோட பொருளை ஒரு ஆள் வந்து எடுக்க போறாரு, குடிச்சிட்டு சும்மைக்கிறதா இல்ல, அவளோட ஃபைட் பண்ணி நீங்க கொலை செய்யப்பட்டீங்க, நீங்க ஷஹீத். நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன்? மனிதனுடைய பொருள் ஆக முக்கியமானது, அதே மாதிரி தான் அடுத்தவர்களுடைய பொருள் அதை விட முக்கியமானது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர்ல இருக்கிறாங்க, ஹைபருடைய சண்டையே அந்த ஹைபர்ல உள்ள யூதர்களோட தான். அப்ப ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன், கருப்பு நிற ஒரு இடையன் வராரு, வந்து கேட்கிறாரு, அந்த யூதர்கள்ட்ட நீங்க என்ன செய்ய போறீங்க? இப்படி முகமது நசர் வந்திருக்கிறாரு, அவரோட நாங்க ஜஹாஜ் செய்ய போறோம். இப்ப அந்த காத்தரபி, அதாவது ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் நபீரத்தில் வராரு, வந்து கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, நாங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சொன்னார், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லி உடனடியே அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் சொன்னாரு, இதோ இந்த நிமிஷமே நான் என்ன செய்கின்றேன், கலிமா சொல்லி இஸ்லாத்து போல நுழைகின்றேன். ஆனா என்னுடைய எஜமான் ஒரு யூதன், அவனுடைய ஆத்தமந்தைக்குது என்ன செய்ய, இந்த காலத்துல நாங்க என்ன சொல்லிருப்போம், அவனோட நாங்க சண்டை பிடிக்கிறோம், அதெல்லாம் நீங்க கட்டி விடுங்க. நபியவங்க சொன்னாங்க, இந்த ஆட்டு மந்தைய உங்களோட எஜமானனாகிய யூதன் தொப்படைக்காத வரைக்கும் நீங்க எங்களோட ஜிஹாதில கலந்து கொள்ளலா, நீங்க இந்த ஆட்டு மந்தை எடுத்துக்கொண்டு போங்க. உங்களோட எஜமானுடைய வீடு எந்த பகுதியில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு பக்கம் வரைக்கும் இந்த முழு ஆட்டு மந்தைய கொண்டு போய் அங்கிருந்து நாடுகளுக்கு கல் அடிச்சு அந்த எஜமானுடைய வீட்டுல குளத்தை சேர்த்துட்டு நீங்க வாங்க. அதே மாதிரி அந்த வாரார் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் வந்து ஹைபருடைய யுத்தத்துல கலந்து கொள்றாரு. ஹதீஸ்ல வருது, ஒரே ஒரு தொழுக கூட தொழல்ல அந்த யுத்தத்துல அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. அவர் ஷஹீதானதோட நபி அவங்க சொன்னாங்க, அந்த மனிதருடைய ஜனாசாவை பார்த்து அவருடைய உடலை பார்த்து சொன்னாங்க, ஒரு தொழுக கூட தொழுகல்ல, ஆனா அல்லாஹ் இவரை சொர்க்கவாதியாக மாற்றி விட்டான். துனியாவில் ஒரு சஜிதா கூட செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல, அதற்குள்ள ஷஹீதாகிட்டாரு, அல்லாஹ் அவரை சொர்க்கவாதியாக மாற்றிட்டான். அல்லாஹ் அவங்களுடைய முகமா மனமாக ஆக்கி வச்சுட்டான். கருப்பு நிறமாக இருந்தாரு. நபியவங்க துவா செய்யறாங்க, அல்லாஹ்வோட முகத்தை நல்ல அழகாக ஆக்கி வைத்துட்டான். ஹஸன் அல்லாஹ் வஜ்ஹக், ஹஸன் அல்லாஹ் வஜ்ஹக் வதய்யப ரீஹக், உங்களோட முகத்தை அல்லாஹ் அழகாக்கி வச்சுட்டான். உங்களோட வாசம் எவ்வளவு நல்ல வாசம் அனுபவம் இருக்குது. நபியவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மனிதர் கபல் செய்யப்பட்டதற்கு பின்னால அவருடைய அந்த ஜுப்பாவுக்கு உள்ளால ஷஹீதாக்கப்பட்டாரு, அவருடைய ஜுப்பாவுக்குள்ளால இரண்டு ஹோருல் நெய்ம் பெண்மணிகள் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நபி அவங்க சொன்னாங்க. ஒரு பெண்மணி சொல்ற, இவர் எனக்குத்தான் சொந்தம், இன்னும் ஒரு பெண்மணி சொல்ற, இல்ல எனக்குத்தான் சொந்தம், அவர் இன்னும் அடக்கம் செய்யப்படல, அவருடைய ஜுப்பாவுக்கு மத்தியில இரண்டு ஹோருல் நெய்ம் பெண்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நபி அவர்களை சொன்னாங்க. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யூதர்களோட, அவங்களோட பொருளே எங்களுக்கு கனிம பொருளா வரப்போகுது. ஆனா அந்த வினாடியில கூட நபி அவங்க என்ன சொன்னாங்க, ஆட்டு மந்தைய குளத்தை விட்டுட்டு வாங்க, பின்னால நீங்க யுத்தத்துல கலந்து கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஏன் அந்த அளவுக்கு அடுத்தவர்களுடைய பொருளுடைய விடயத்துல நபி அவங்க சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதே மாதிரி தான் பின்னால வந்தவர்கள், நபி அவர்களுக்கு பின்னால் வந்தவங்க வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய ஆட்சி காலம், அப்பதான் மஸ்ஜித் உமவிய புனர் நிர்மாணம் செய்யறாங்க. மஸ்ஜித் உமவிந்தா சிரியாவுடைய தலைநகரம் தமஸ்கஸில் உள்ள ஆகப்பிற பள்ளியமான பள்ளி. அந்த பள்ளியுடைய மினாரால தான் ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடைசி காலத்துல வந்து இறங்குவாங்க. இஸ்லாமியர்களுடைய முக்கியமான பள்ளிவாசல்கள் எப்படி பைத்துல்லா, எப்படி மஸ்ஜித் நபவி, எப்படி மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனில் உள்ள மஸ்ஜிதுல் ஹலீல், அதே மாதிரி சிரியாவுடைய தமஸ்கஸில் உள்ள மஸ்ஜித் உமவி, இவைகள் இஸ்லாமிய சரித்திரத்தில் உள்ள ஆக முக்கியமான பள்ளிவாசல்கள். அந்த மஸ்ஜிதுல் உமவி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த மஸ்ஜிதுல் உமவிய பெரிசாசனத்துக்கு இடம் தேவை. பக்கத்துல கிறிஸ்தவர்களுடைய ஒரு சேச் இருக்குது. வலித் இப்னு அப்துல் மலிக் அந்த கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான பாதிரிகள்கிட்ட சொன்னாங்க, இந்த சேச்சுக்கு நாங்க பணத்தையும் தரோம், முழு தமஸ்கத்துல எங்க நீங்க ஒரு காணி சேவாண்டாலும் சொல்லுங்க, காணியும் நாங்க தாரோம். அந்த சேச்சை நீங்க எப்படி கட்டணும் சொன்னாலும் நாங்க கட்டி தாரோம். ஆனா இந்த சேச்சைங்களை மஸ்ஜிதுல் உமவிக்கு விட்டுருங்க. ஆனா பாதிரிமார்கள் ஆலோசனை செஞ்சு சொன்னாங்க, எங்களால் அதை விடல. ஆனா வலித் இப்னு அப்துல் மலிக் அவர் அரசராயிருந்தாரு, அவர் என்ன செய்யறாரு, அவருடைய பேச்சையும் கேட்காம அந்த சேச்சை உடைச்சு மஸ்ஜிதுல் உமவியோட சேர்த்துட்டாங்க. அதற்கு பின்னால தன் வாராங்க ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட நீதம், அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய அச்சம் முழு உலகமும் அறிந்தது. மீண்டும் அந்த கிறிஸ்தவ பாதிரிகள் வாராங்க, வந்து சொல்றாங்க, எங்களோட சேச்சை இருந்த இடத்துல உங்களோட வலித் இப்னு அப்துல் மலிக் அநியாயம் அந்த சேச்சை உடைச்சிட்டுத்தான் இந்த பள்ளியை பெரிசாக்கினாரு, அதனால் இந்த காணியங்களையும் வேணும். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனடியா சட்டத்தை போட்டுட்டாங்க, இந்த கிறிஸ்தவர்களுடைய சேச்சை இருந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கா, பள்ளியை உடைச்சிட்டு மீண்டும் அவர்களுடைய சேச்சை கட்ட அனுமதி கொடுங்க. உண்டு கட்டுறதுக்கு முந்தி யோசிக்கிறது, ஆனா பள்ளி கட்டப்பட்டுருச்சு, அந்த ஓரத்தை அந்த மூளையை உடைச்சா பள்ளியுடைய அழகு போய்விடும். ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல உள்ள பள்ளியுடைய துண்டை உடையுங்க, நீங்க உடைச்சிட்டு அவர்கள் சேச் கட்டுவதற்கு அனுமதி கொடுங்க. மீண்டும் இஸ்லாத்தில் உள்ள முக்கியமான உலமாக்கள் அந்த பாதிரிமார்கள்ட்ட பேச்சு, ரொம்ப நேரமா பேசி, எங்கட பள்ளியை நாங்க கட்டிட்டோம், நாங்க செஞ்சது தவறு, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த செஞ்ச தலைவர் தவறு செஞ்சுட்டாரு, நீங்க அனுமதித்தாங்காண்டு கடைசியில் அந்த முழு பாதிரிமார்களும் வந்து ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னாங்க, சரி பரவாயில்ல நாங்க அந்த காணியை விட்டு தாரோம் என்று சொன்னதற்கு பின்னால தான் மஸ்ஜிதுல் உமவிய அதே நிலைமையில வச்சாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அந்நியவன் என்று சொல்லி அவனுடைய சொத்தங்களுக்கு எடுக்கலா, அந்நியவன் என்று சொல்லி அவனுடைய பொருளைகளுக்கு எடுக்கலா, அவனுடைய பொருளை அழிக்கலா, அவனுடைய பொருளை கீழே போட்டு பொசுக்கலா, இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட கேட்பான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால் அடுத்தவர்களுடைய உயிர் ஆக முக்கியமானது, அடுத்தவர்களுடைய மானம் ஆக முக்கியமானது, அடுத்தவர்களுடைய பொருள் மிகவும் முக்கியமானது. அந்நியவர்களுடைய பொருளாக இருக்கலாம், எங்கள்கிட்ட எங்கட கட்டுப்பாட்டில் உள்ள எத்தீம்களுடைய பொருள், எங்கட கட்டுப்பாட்டில் உள்ள அந்த மிஸ்கீன்களுடைய பொருள், எங்கட கட்டுப்பாட்டில் வளர்றாங்க, உமாவும் இல்ல, தாயும் இல்ல, தந்தையும் இல்ல, அந்த எத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுவது நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னமா யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன், இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. எவர்கள் எத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னாங்க. எத்தீம்களுடைய பொருளை பாதுகாக்கணும், எங்களுடைய பக்கத்தில் வீட்டுக்காரர்கள் இருந்தா அவர்களை நாங்க பாதுகாக்கணும், அவர்களுடைய பொருளை பாதுகாக்கணும், அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும். ஆனா இன்றைக்கு என்ன, எங்களுக்கு இப்ப எப்படி பழக்கிட்டாங்கன்னு சொன்னா பொதுவா எங்களை நாட்டில் அந்த அடுத்த வீட்டில் உள்ளது என்ன நடக்கும் என்ன எல்லாம் தெரியும். இங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. சில பேர் அடுத்தவள்ள செத்துருவான், ரெண்டு நாளாக பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாத அவன் அயாத்தா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லு. ஏதாவது ஒரு துர்நாட்டம் வந்ததுக்கு பின்னால் இவங்க போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருந்துருவாங்க, இந்த போலீஸால வந்து ஊட்டோடச்சு கதவடிச்சு பார்த்தாத்தான் தெரியும் அவன் செத்து ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அப்படி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. ஆனா நபி அவர்கள் அப்படி அல்ல, இஸ்லாமிய அறிவுரைகள் அப்படி அல்ல. அடுத்தவர்களுடைய வீட்டுல எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் வயிறு நிறைய சாப்பிடுகின்றான், அடுத்த வீட்டுல பத்தினியோடு இருந்தால் அவன் உண்மையான மூமீனாக ஆகவே முடியாது. ஒல்லாஹி லா யூமின், ஒல்லாஹி லா யூமின், அல்லாஹ் மீது சத்தியமாக இவன் உண்மையான மூமீனாக ஆக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் பசியுடன் இருக்க இவன் வயிறு நிறைய சாப்பிட்டா இவர் உண்மையான முடியாது. ஏன், அந்த அளவுக்கு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அடுத்த வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை பற்றி சொன்னாங்க. அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நபியிடத்தில் சொல்வாங்க, நபி அவர்களே சொல்வாங்க, மாசால ஜிப்ரீல், மாசால ஜிப்ரீல், யூசினி பில் ஜார். ஜிப்ரீல் வந்து அடுத்த வீட்டுக்காரன பத்தி வந்து எந்த அளவுக்கு சொன்னாங்கடா, ஹத்தா தனந்து அன்னஹு தயுவர்ரிசுனி, நான் நினைச்சேன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன என்னுடைய வாரிசுக்காரனாக ஆக்கிடுவாங்களோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க. நபி அவர்களுடைய வீட்டுல ஏதாவது சமைச்சா முதலாவது நபி அவங்க சொல்லுவாங்க, இந்த யகூதிய கொண்டு முதலாவது ஆரம்பிங்க. வீட்டுல ஆணம் சமைச்சா சொல்லுவாங்க, கொஞ்சம் தண்ணிய கூடுதல் முதலாவது இடத்தில் உள்ளவங்க. ஆனா நபி அவர்கள் அடுத்த அவங்களை செய்ய வேண்டிய அந்த உதவிகள் எந்த குறையும் செய்யல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, ஆஹா இஸ்லாத்துல முஸ்லிம்களுடைய உயிர்கள், அவர்களுடைய பொருள்கள், அவர்களுடைய மானங்கள், அது மாத்திரமல்ல எந்த அளவுக்கு மிருகங்களை கூட நபி அவங்க என்ன செஞ்சாங்க, மதித்தாங்க. நபி அவர்கள் சொல்லுவாங்க, லாத்த சுப்புத்தி சேவல ஏசாதீங்க, லாத்த சுப்புத்தி சேவல் அதை கூவக்கூடிய வேலையில ஏசாதீங்க. பேசக்கூடிய வேலையில அந்த குதிரைக்கு மேல உட்கார்ந்து கொண்டு பேசாதீங்க. மிருகங்களுடைய முதுகுகளை மிம்பர் மேடையா ஆக்கி கொள்ளாதீங்க. நீங்க கீழே இறங்கி பேசுங்க, அந்த மிருகத்துக்கு ஓய்வு கொடுங்க, அந்த குதிரைக்கு ஓய்வு கொடுங்க, அந்த ஒட்டகத்துக்கு ஓய்வு கொடுங்க. இந்த மிருகங்களை சேவைகள் பறவைகள் போன்ற பேசாதீங்க. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மிருகங்களும் கூட எப்படி நடக்கணும், பறவைகளும் கூட எப்படி நடந்து கொள்ளணும், சஹாபாக்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அதனால இந்த நல்ல நேரத்துல நாங்க கொஞ்சம் அமல் தான் செய்யறோம், கொஞ்சம் இபாதத் தான் செய்யறோம், கொஞ்சம் வணக்கங்கள் தான் செய்யறோம். ஆனா எங்கள் அதிகமான நேரங்கள் பள்ளிவாசலுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில இருக்குது. ஆனா இதுல நாங்க அடுத்தவர்கள் எங்களுக்கு அதை செய்யல இதை செய்யலாம்னு பேசுறத விட நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும், நான் செய்ய வேண்டியத செஞ்சிட்டேனா, நான் அவரை செய்ய வேண்டிய உதவியை செஞ்சிட்டேனா, அவர் துஆ செய்யணும் செஞ்சிட்டேனா, ஹெல்ப் பண்ணணும் அதை நான் செஞ்சிட்டேனா, அவர் எனக்கு தர வேண்டியது அதை இன்ஷால்லா நாங்க விட்டு விடுவோம், அவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டியத செஞ்சிட்டோமா என்று பார்த்துட்டோம் சொன்னா உலகத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் என்ன செஞ்சாங்க, ஹதரத் அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல நீதிபதியாக ஆக்கினாங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு ஹதரத் உமர் வந்து சொன்னாங்க, ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, இந்த நீதிபதி பதவியை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. கேட்டாங்க ஹதரத் அபூபக்கர், என்ன உமர் உங்களுக்கு கஷ்டமா, உங்களையும் இந்த மொத்த ரெண்டு பேரை நான் உதவிக்க தந்துடட்டுமா, ஏன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா? சொன்னாங்க, நீங்க நீதிபதி ஆக்கினதுலேருந்து இதுவரைக்கும் என்று ஒரு வழக்கு வரவே இல்லை. கேட்டாங்க ஹதரத் அபூபக்கர், ஏன் வரல? சொன்னாங்க ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு அடுத்தவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முழுமையா செய்யறாங்க, அடுத்தவர் இவருக்கு என்னென்ன செய்யணும் பள்ளிக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் அங்க ஒரு அழகான சூழல், அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் சூழலை உருவாக்கினார்கள். அதனால வழக்குகளோ வம்புகளோ பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ நீதிமன்றங்களோ ஒன்றுமே அவர்களை தேவைப்படல. ஏன், இவங்க செய்ய வேண்டிய முழுமை அவங்களே செய்வாங்க, அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் இவர்கள் மண்ணை சுட்டுடுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யறது, அவர் எனக்கு என்ன செய்யணும், அவர் எனக்கு என்ன தரணும், அதை நாங்க கொஞ்சம் பிற்படுத்துறது, அதை கொஞ்சம் நாங்க மறக்கிறது. நான் அவருக்கு செய்ய வேண்டிய முழுமையா செஞ்சிட்டேனா, இல்லாட்டி கொஞ்சம் தான் என் தாமல் இபாதத் செய்கிறது, இதையும் கியாமத்தால வந்து எடுத்துட்டா நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த முகத்தோட நிற்கிறது, என்னுடைய கையில வேற என்ன மிச்சமா இருக்கிறது? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால அடுத்தவர்களுடைய ஹுகூக், அடுத்தவர்களுடைய ரைட்ஸ், அடுத்தவர்களுடைய அந்த உரிமைகளுடைய விடயத்துல நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும். இரவு பகல் அதனுடைய யோசிலே இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா எங்களை ரெஸ்பெக்ட பாக்குறது இல்ல. கயாமனால கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடக் கூடாது. உலகத்துல என்னப்பா நான் பேச மன்னிப்பு பெற்ற என்ன, எனக்கு என்ன குறைவா போகுது, நான் அவர்கிட்ட பேச நான் அப்படி செஞ்சிட்டேன், என்னால நடந்திருச்சு மன்னிச்சிருங்க. நாங்க கேட்டா என்ன, என்ன உலகத்துல வேண்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஐவர் வந்துட்டாரு கேட்டுட்டாரு அவரு சொல்லுவாங்க. இதில் நாங்க பார்த்தோம்டா, செய்யாம நான் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தினா, அந்த கேவலத்துக்கு பின்னால எங்களுக்கு வெற்றியோ இன்பமோ சந்தோஷமோ இல்ல. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இந்த அடிப்படையில நாங்க எங்கள் அமல இபாதத்துல எவ்வளவு பேணுதலோடு கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவர்களுடைய உரிமைகளுடைய விடயத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். அடுத்தவர்களுக்கு செய்த தவறுகளை அல்லாஹ் கூட மன்னிக்க மாட்டான், அவர் உங்களை மன்னிக்காத வரைக்கும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை அல்லாஹ் நாடின மன்னிப்பான், ஆனால் ஒரு அடியான் செய்த தவறு அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லுவான், நீ போய் தவிட்ட மன்னிப்ப கேட்டுக் கொண்டு வா. அவன் மன்னிச்சாத்தான் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். இந்த அடிப்படையில அடுத்தவர்களுடைய உடலுடைய உயிருடைய பொருளுடைய மானத்துடைய விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமான முறையில மற்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான முறையில நாங்க நடக்கணும். சஹாபாக்கள் எங்களுக்கு பெரிய முன்மாதிரி, அந்த ஆண்களும் பெண்களும் முன்மாதிரி. அந்த அடிப்படையில நாங்க எங்களை வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் யார் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யா அல்லாஹ் அந்த அநியாயத்தை முழுமையாக மன்னிப்பாயாக. உயிர் ரீதியாக, பொருள் ரீதியாக, மானம் ரீதியாக யா அல்லாஹ் நாங்கள் யாருக்காவது அநியாயங்கள் செய்திருந்தோம் என்றால் மரணத்திற்கு முன்னால் அந்த அனைத்து அநியாயங்களும் நீங்கள் அனைவர்களையும் பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமியர்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய ஆண்களுடைய பெண்களுடைய மானங்களை பாதுகாப்பாயாக, சிறிய குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அச்சமற்ற, பயமற்ற, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய சேவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சையிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சலாம்.